இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையாகிய திருவருள் பயணிலே அருளுரு நிலை என்ற ஐந்தாவது அதிகாரத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் பாடித்துள்ளது. திருவருள் பயன் என்ற இந்த மெய்கண்ட சாஸ்திரத்திலே ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றினுடைய இயல்பினை விளக்கியருளும் முகமாக முதல் அதிகாரத்திலே பதியினை பற்றிய விளக்கமாக பதிமுதுநிலை என்றும், இரண்டாவது அதிகாரத்தில் உயிர்களை பற்றி விளக்குகின்ற முறையிலே உயிரவை நிலை என்றும், மூன்றாவது அதிகாரத்திலே ஆணவ மனத்தையும் அதனோடு சேர்ந்த ஏனைய இரண்டு மலங்களாகிய கண்ம மாயை ஆகியவற்றையும் விளக்கிச் சொல்லும் முகமாக இருள்மல நிலை என்றும் இவ்வாறு முதல் மூன்று அதிகாரங்களை அமைத்திருந்தனர். இவ்வாறு பாசமாகிய இருள்மலத்தை பற்றி மூன்றாம் அதிகாரத்திலே விளக்கிய ஆசிரியர் அந்த இருள்மலத்தை போக்கவல்ல திருவருளை பற்றி விளக்கும் முகமாக அருளது நிலை என்று நான்காம் அதிகாரத்தை அமைத்திருந்தார். அந்த நான்காம் அதிகாரத்திலே அருளுடைய மேம்பாடுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அருளின்றி உயிர்க்கு ஆவதொன்று இல்லை, ஆகவே அந்த அருளே வேண்டப்படும் பொருள், எல்லாவற்றிலும் வேண்டப்படும் பொருள் என்று சொன்னார். அந்த அருளை பெற்றுவிட்டால் மேற்கொண்டு பெறுவதற்கு எதுவும் இல்லை, குறைவிலா நிறைவாக விளங்குவது அந்த அருள், அதுவே சிவப்பேராகிய முத்தி பேற்றினை அருள வல்லது என்பதையெல்லாம் உணர வைத்தார்கள். அத்தகைய திருவருள் எவ்வாறு மும்மலமுடைய ஆன்மாவை வந்து அடையும் என்று சொல்கின்ற முறையிலே அடுத்த அதிகாரத்தை அருள் உரு நிலை என்று வைத்துள்ளார். அந்த அதிகாரத்தில் தான் நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதாவது அருளானது உருக்கொண்டு வரும் மும்மலமுடைய சகலவர்க்கத்து ஆன்மாக்களை திருவருள் எவ்வாறு வந்து சேரும் என்றால், உருக்கொண்டு வரும், அதாவது உருவாக வரும், திருவருள் உருவருளாக வரும் என்ற உண்மையினை இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே கூறுகின்றார்கள். அதைத்தான் இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே முதற் குரற்பாவிலே பார்த்தோம். இதுகாரும் அறிவுக்கு அறிவாய் தோன்றா துணையாக தன்னை காட்டிக் கொள்ளாமல் நின்று உதவிய அந்த திருவருள் தான் குருவாக நம் முன்னே எழுந்தருள்கின்றது என்ற செய்தி கூறப்பட்டது. அந்த திருவருள்தான் குருவாக எழுந்தருள வேண்டும். ஏனென்றால் உயிரோடு ஒன்றி கலந்திருப்பது திருவருள்தான். எனவே உயிருக்கு உற்ற அந்த ஆணவ நோயை உயிரோடு ஒன்றி கலந்திருக்கின்ற திருவருளால் தான் போக்க முடியுமே ஒழிய வேறு யாராலும் போக்க முடியாது என்ற செய்தி உவமையில் வைத்து அடுத்த குரற்பாவிலே கூறப்பட்டது. அதாவது வீட்டிலே இருப்பவர்களுக்குத்தான் வீட்டில் உள்ளவருடைய ஒருவனுடைய உடல் நோயானது அவனுடைய வீட்டிலே அவனோடு சேர்ந்து இருப்பவர்களால் தான் நன்கு அறியப்படும். அதுபோல உயிரின் அறிவோடு இரண்டர கலந்திருக்கின்ற சிவம்தான் உயிருக்குரிய ஆணவமலத்தை போக்க முடியும் என்ற செய்தி கூறப்பட்டது. மூன்றாவது குரற்பாவிலே இவ்வாறு உருவாக எழுந்தருளுகின்ற சிவத்தை சாதாரண உலக மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தி உணர்த்தப்பட்டது. ஏனென்றால் எல்லோரையும் ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் குருவாக எழுந்தருளவில்லை. பக்குவ ஆன்மாவை ஆட்கொண்டருள வேண்டும் என்று அந்த ஆன்மாவின் பொருட்டுத்தான் எழுந்தருளுகின்றான். எடுத்துக்காட்டாக மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள வந்த சிவபெருமான் எல்லோரையும் ஆட்கொள்ளவில்லை, மணிவாசகருக்காக தான் அங்கே குருவாக எழுந்தருளினான். அதுபோலத்தான் பக்குவான்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டுத்தான் குருவாக வருவான், ஆகவே ஏனையோர் அதனை அறிய மாட்டார்கள் என்று மூன்றாவது குரட்பாவிலே கூறினார். அடுத்த குரட்பாவிலே ஏனையோர் ஏன் அறிய மாட்டார்கள் என்றால் அவர்கள் பக்குவம் வரவில்லை, ஏனென்றால் அந்த பொய்யிருளானது அவருடைய சிந்தையை இன்னும் மறைத்துள்ளது, ஆகவே அவர்கள் மெய்ப்பொருளாகி சிவத்தையும் காணமாட்டார்கள், அந்த சிவத்தினுடைய குரு உருவத்தையும் காணமாட்டார்கள். அடுத்த குரட்பாவிலே ஏன் இவ்வாறு குருவாக வர வேண்டும் என்பதற்கு ஒரு காரணத்தை சொன்னார். பார்வை விலங்கு என்று ஒரு விலங்கை வைத்துத்தான் வேடர்கள் விலங்குகளை பிடிப்பார்கள். வேடனே நேரடியாக போனால் விலங்குகள் ஓடிவிடும். அதுபோல சிவபெருமான் தமக்குரிய மான்மழு வேந்தி கங்கை யாரை அணிந்து பிரச்சந்திரனை சூடி ரிஷப வாகனத்திலே அவர் தம்முடைய தடத்த திருமியனோடு எழுந்தொழி வந்தால் சகல ஆன்மாக்களாலே வழிபட்டு உய்ய முடியாது. ஆகவே மானுட திருமேனி தாங்கி, அதாவது ஒரு குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு எழுந்துவிடுகின்றார் என்று செய்தி கூறப்பட்டது. எனவே அந்த அதனை உணர்வதற்கு பக்குவம் வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டது. ஆகையினால் உலகோர் மானுட போர்வையிலே வந்திருக்கின்ற சிவம்தான் இந்த குருநாதன் என்பதை உணரமாட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்த குரட்பாவிலே ஆகையினாலே சிவபெருமானே குருநாதனாக வருவார் என்பது நன்கு நிறுவப்பட்டது. ஏன்னா உயிருக்கு உரிய அந்த ஆணவ நோய் உயிர் அறிவிலே கலந்திருக்கின்ற சிவத்துக்கு மட்டும்தான் தெரியும், உயிருக்கே கூட தெரியாது. ஆணவ மறைப்பு எந்த அளவு நமக்கு உள்ளது, அது எந்த அளவிலே அது நம்மை பிடித்திருக்கின்றது, என்ன செய்தால் அது தீரும் என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியாது. நம்ம அறிவோடு அறிவாக கலந்து அந்த ஆணவமல சக்தி தேய்வதற்கு உரிய நெறிகளிலே நம்மை செலுத்தி வருகின்றதே திருவருள். அந்த திருவருளுக்குத்தான் தெரியும் ஆணவமலத்தினுடைய நிலை, அதை எப்படி போக்க வேண்டும், எப்போது குருவாக எழுந்தருளி அந்த மலச்சக்தியை போக்க வேண்டும் என்பது அந்த சிவபெருமானுக்குத்தான் தெரியும். ஆகையினாலே குரு அவசியம் வேண்டும். ஆகவே நான் சாத்திரங்களை பார்த்தே அறிந்து கொள்வேன் என்ற கொள்கையை தவிர்த்து விடுவாயாக என்ற செய்தி அடுத்த குரட்பாவிலே கூறினார். சகல அதிலும் சகல வர்க்கத்தான்மாக்களுக்கு பிரளயாகலர் போன்றோ விஞ்ஞானகலர் போன்றோ உணர்த்த முடியாது. அவர்களுக்கு மானுட திருமேனியிலே அதனை ஆதாரமாக கொண்டு குருவாக வந்துதான் அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டும் என்பதை ஒரு ஓமை மூலம் வைத்து நன்கு விளக்கினார். அதாவது விடம் ஏறிய ஒருவனுக்கு அந்த விடம் நீங்க வேண்டும் என்றால் அந்த விடத்தை அவனுக்கு தந்தது அரவு. அந்த அரவுக்கு நேர் பகை கருடனோ அல்லது கீரியோ சொல்லலாம். அந்த கீரியே வந்து விடம் ஏறியவன் உடலில் வந்து ஏறி சென்றாலும் அந்த விடமானது நீங்க போவதில்லை. ஆனால் அந்த கீரிக்குரிய மந்திரத்தை கணித்து அந்த பாவனையை செய்கின்றானே அந்த மாந்திரீகன், அந்த மந்திரத்தை கணித்து கருடோகம் பாவனை செய்கின்ற அந்த மாந்திரீகனால்தான் அந்த விடமானது நீங்கும். விடத்துக்கு நேர்பகையாக உள்ள கீரியோ கருடனோ வந்தால் நீங்காது. அதுபோல சிவமே நேரடியாக வந்தாலும் சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு ஆணவமலம் நீங்காது. அந்த சிவமானது குருவாக வந்துதான் நீங்கும், குருவாக இருந்துவிடும் போதுதான் ஆணவமலமானது நீங்கும். இப்ப மாந்திரிகன் வந்து அந்த மந்திரத்தை கணிக்கும் பொழுது அந்த மந்திரத்தோடு ஒன்றி அந்த மந்திரத்துக்கு உரிய அதிதெய்வத்தோடு தான் இரண்டர கலந்து நிற்கின்றான். கலந்து நின்று அந்த விடம் ஏறியவனை பார்க்கின்றான், அந்த விடமானது நீங்குகின்றது. மாந்திரிகன் அவன் தானாக மட்டும் இருந்து கொண்டு பாவனையெல்லாம் செய்யாமல் இருந்தான் என்றால் அவனாலே அந்த விடத்தை நீக்க முடியாது. அந்த மாந்திரிகன் தன்னை யாராக பாவிக்கின்றான் என்று சொன்னால் இந்த மந்திரமாக பாவிக்கின்றான், மந்திரத்துக்குரிய தெய்வமாக பாவிக்கின்றான். ஆகையினாலே அந்த பாவனையிலே அவன் நின்று கொண்டு விடம் ஏறியவனை நோக்கும் பொழுது அவனை பாதித்த உள்ள விடமானது நீங்குகின்றான். இவ்வாறு அவன் வைத்தியம் செய்து அந்த விடத்தை நீக்குகின்றான். அதுபோல குருவும் என்ன செய்கின்றார், சிவோகம் பாவனையிலே தான் சிவத்தோடு இரண்டர கலந்து நிற்கின்றார். அவர் முத்தி பெற்ற ஆன்மா. ஆகவே அவரை இடமாக கொண்டு செய்கின்ற தீக்கை முதலிய எல்லா செயல்களுமே சிவன் செயல்தான். ஆகையினாலே அங்கே மாந்திரீகனுக்கும் அந்த மந்திரத்துக்கும் எப்படி பேதம் இல்லையோ அதுபோல சிவத்திற்கும் குருவுக்கும் பேதம் கிடையாது, பேதம் கற்பிக்கக்கூடாது என்ற ஒரு உண்மையும் இதனால் உணர்த்தப்படுகின்றது. இந்த குரட்பாவரை நாம் பார்த்திருந்தோம். இனி அடுத்த குரட்பா எட்டாவது குரட்பா, இந்த அதிகாரத்திலே எட்டாவது, மொத்தத்தில் 48வது. அந்த குரட்பாவிலே வெளிப்படையாக ஒரு உண்மையை கூறுகின்றார். அதாவது விஞ்ஞானகலர் பிரயாகலர் இவர்களுக்குத்தான் நிராதாரமாக நின்று முத்தி வழங்குவார் சிவபெருமான். சகலருக்கு குருவாக வந்துதான் முத்தி அருள்வார் என்று வெளிப்படையாக கூறுகின்றார். அகலர் தருமருளை ஆக்கும் வினை நீக்கும் சகலருக்கு வந்தருளும் தான். அகலர் என்றால் யார், கலையினின்றும் நீங்கி இருப்பவர்கள் அகலர், கலையோடு கூடியிருப்பவர்கள் சகலர். சகல வர்க்கத்தான்மாக்கள் நம்ம சொல்றோம், நாம கலையோடு கூடியிருக்கின்றோம். கலையினின்றும் நீங்கி இருப்பவர்கள் யார் என்றால் விஞ்ஞானகலர் பிரளயாகலர். இந்த விஞ்ஞானகலர் என்பதை நாம பிரித்து பார்த்தோம் என்றால் விஞ்ஞான அகலர் அகலர்னு வருகின்றது. இது மாதிரி பிரளயாகலர் என்பதை பிரித்து பார்த்தால் பிரளய அகலர். எனவே விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் இருவருமே அகலர். ஒரு விஞ்ஞான அகலர், இவர் பிரளயாகலர். அகலர் என்றால் கலையின் என்றும் நீங்கி இருப்பவர்கள். அதாவது அவர்களுக்கு கலைன்னு சொல்லும்போது இந்த மாயா காரியங்களை கொள்ள வேண்டும். ரெண்டு பேருக்குமே என்ன கிடையாது, மாயா மலம் கிடையாது. மொத்தத்தில் அது பாசத்தையே குறிக்கும். அதாவது விஞ்ஞானத்தினாலே உயிர்க்குயிராக நின்று எம்பெருமான் உணர்த்துகின்ற இந்த இடத்துல விஞ்ஞானம்லாம் விஞ்ஞானம் தான். அந்த விஞ்ஞான உணர்வு அவர்களுக்கு எடுத்த பிறவியிலேயே கைகூடும். அவர்கள் சுத்தமாயா கோணங்களிலே இருப்பார்கள். மாவாடியத்திலே அவர்களுக்கு இடம் சொல்லப்பட்டுள்ளது. சிவதத்துவங்கள் ஐந்து தவிர இன்னும் சுத்த தத்துவங்கள் பல உள்ளன. அவையெல்லாம் நமக்கு சொல்லவில்லை. ஏன்னா சகல வர்க்கத்தான்மாக்களுக்கு இந்த 36 தத்துவங்கள் தான். மொத்தமே 36 தான் இருக்கின்றன என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. எப்படி காலம் நியதி கலை முதலிய வித்யா தத்துவங்கள் இருக்கின்றனவோ, அசுத்தமாயிலே இருக்கின்றனவோ, அதுபோல சுத்தமாயிலும் இருக்கின்றன. அதே போல அந்த கரணம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பஞ்சபூதங்கள், தன்மாதிரி எல்லாம் சுத்தமாயிலும் இருக்கின்றன. அவை அவற்றோடு நமக்கு தொடர்பில்லை. யாருக்கு என்றால் மும்மலமுடைய சகலான்மாக்களுக்கு தொடர்பில்லை. எனவே சகலான்மாக்களுக்குரிய தத்துவங்கள் 36 சொன்னார். அந்த சுத்த காலம், சுத்த நியதி அப்படின்லாம் இருக்கு. அதுல இருந்து சுத்த நிலம் வரைக்கும் அந்த சுத்த புவனங்கள் எல்லாம், அந்த சுத்த தத்துவங்கள் இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் ஒருமலமுடைய விஞ்ஞானங்களுக்கு இருப்பிடங்கள். அவர்கள் உயிர்க்குயிராய் நின்று எம்பெருமான் உணர்த்துவதனாலே கொஞ்சம் ஏதோ சிறிதளவு அவர்களை பற்றியுள்ள அந்த மலமறைப்பு நீங்கி அவர்கள் வீடு பெறுவர். அவர்களுக்கு மலமறைப்பு குறைவுதான். அதனாலதான் அவர்களுக்கு அந்த ஆணவ மலமறைப்பு மிகவும் குறைவாக உள்ளது. அதனாலதான் அவர்களுக்கு வந்து கண்மமல பிணிப்போ மாயாமல பிணிப்போ இல்லை. கண்மமல பிணிப்பு எப்ப வரும், மாயாமல பிணிப்பு எப்ப உண்டாகும்னா, ஆணவமலத்தினுடைய ஆற்றல், மிகுதியான ஆற்றலோடு ஆணவமலம் ஒரு ஆன்மாவின் அறிவை மறைத்திருந்தது என்றால், அந்த ஆன்மா வினைகளை ஈட்டும், மாயா போகங்கள் அது வந்து அழுந்தும். அப்ப மும்மலமுடையதா விட நமக்கு மல மறைப்பு மிகுதி. நம்ம அறிவை மிகுந்த ஆற்றலோடு மலம் மறைத்துள்ளது. ஏன் அப்படின்னா, ஆணவ மலம் ஒண்ணு இவனுடைய அறிவை அதிகமா மறைப்போம், அவன் அறிவை குறைவா மறைப்போம் அப்படின்னு மறைப்போம் சொல்லுவது. அதுதான் மலையில் நனைந்தால் ஒருவனுக்கு மட்டும் மிகுதியாக நோயானது பாதிக்கின்றது என்று சொன்னால், அவன் உடலிலே வந்து எதிர்ப்பு சக்தி குறைவு. எதிர்ப்பு சக்தி மிகுதியாக உள்ளவனுக்கு அவனும் மலை நினைக்கிறான், அவனுக்கு பாதிப்பு இல்லை, சிறிதளவு தான் பாதிப்பு இருக்கின்றது பார்க்கின்றது. அதுபோல அறிவினுடைய வன்மை தான், ஆன்ம அறிவினுடைய வன்மையினை பொறுத்து, ஆன்ம அறிவின் வலிமையை பொறுத்து. ஆன்ம அறிவின் அந்த வலிமையானது மிக குறைவாக இருந்தால் மலமறைப்பு மிகவும் வன்மையாக இருக்கின்றது. அப்போ அவர்கள் வந்து விபரீத உணர்ச்சி மிகவும் கொண்டு வினைகளை ஈட்டுகின்றார்கள், உலக பற்றுகளை பெருக்குகின்றார்கள். அந்த விபரீத உணர்ச்சி அதிகமாகுது. நில்லாதவற்றை நிலையினன்னு கருதக்கூடிய அந்த விபரீத உணர்ச்சி அதிகமாகுது. பிரளயாகலருக்கு எப்படி உள்ளது என்று சொன்னால், அந்த மலமறைப்பு வினைகளை செய்கின்ற அளவிற்கு உள்ளது. அந்த ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டுவார்கள், எனவே அவர்களுக்கு கண்மமலம் உள்ளது. ஆனால் மாயாமலம் அவர்களுக்கு இல்லை. உடம்புலாம் இருக்கின்றது, உலகங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த மாயாமல போகம் அதனோடு சேர்ந்திருந்தும் அதனால் அவர்கள் மயக்கமடையாமல் இருக்கின்றனர். விஞ்ஞானிகளுக்கு எப்படின்னா, அவர்களுக்கு யான் எனதுங்கிற செருக்கோடு அவர்கள் வினையே செய்ய மாட்டார்கள். ஏதோ ஆணவ மலம் சிறிதளவு அவர்கள் அறிவை மறைத்துள்ளது, அவ்வளவுதான். அதை வந்து உயிர்க்குயிரா நின்று எம்பெருமான் உணர்த்துவதன் மூலமே அந்த மலமறைப்பு நீங்கி விடுகின்றது. எனவே அது நிராதாரமாக உணர்த்துதல். நிராதாரம்னா என்ன, ஒரு குருவை ஆதாரமாக கொண்டு வந்தால் அது சாதாரம் என்று சொல்வார்கள். ச ஆதாரம், ஆதாரத்தோடு கூடியது. ச ஆதாரம் என்பது ஆதாரத்தோடு கூடியது. ச ஆதாரம் என்பது சாதாரம் அப்படின்னு சேர்ந்து வருது. எனவே சாதாரமாக வருதல் என்பது குருவை தனக்கு இடமாக கொண்டு எம்பெருமான் இருந்தருளி வருதல். நிராதாரமாக வருதல் என்பது குருவை தனக்கு ஆதாரமாக கொள்ளாமல் சிவமே நேரடியாக வந்து தீக்கை செய்தல். அதுவும் இருவகைப்படும். விஞ்ஞானிகளுக்கு அறிவு கரிவாய் இருக்கின்ற அந்த நிலையிலேயே ஞானத்தை உணர்த்தி விடுகின்றார். பிரளயாகலருக்கு தன்னுடைய தடத்த திருமேனியை தாங்கி வந்து முன்னிலையிலே வந்து முன்னாலே இருந்தருளி முன்னிலையில் அருள். ஆகவே உயிர்க்குயிராக இருந்தவாறே விஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை உணர்த்துகின்றானே, அது தன்மையில் உணர்த்தல். பிரளயாகலருக்கு தடத்த திருமேனியோடு, அதாவது இந்த மான்மொழி ஏந்தி நீலகண்டத்தோடும் கங்கை சந்திரனோடும் உமையன்னையாரோடு இடப வாகனத்திலே எழுந்தொழி வந்து உணர்த்துதல். அப்படி தடத்த திருமேனியிலே முன்னால் எழுந்தொழி வந்து ஞானத்தை உணர்த்துதல், அது முன்னிலையில் உணர்த்துதல். நமக்கு குருவாக வந்து உணர்த்துதல், படற்கையில் உணர்த்துதல் என்று இவ்வாறு மூன்று வகையாக அருமையாக சொல்லியுள்ளார்கள். மிக அருமையான செய்தியாகும். அதைத்தான் இந்த குரட்பாவிலே கூறுகின்றார். அகலர் என்பவர் கலை என்றும் நீங்கி இருப்பவர்கள், மாயாமலம் அற்றவர்கள். அவர்கள் ஒருமலமுடையோர் என்ற விஞ்ஞான அகலரும், இருவலமுடையோர் என்ற பிரளயாகலரும் ஆவார்கள். அவர்களுக்கு தரும் அருளை ஆக்கும், தரத்தக்க அருளை ஆக்கும். ஆக்கும் என்றால் நிராதாரமாகவே வழங்கும். ஆக்குங்கிற சொல்லாட்சியினால நிராதாரமாய் நின்றே, குருவை ஆதாரமாக கொள்ளாமல் நிராதாரமாய் நின்றே அவர்களுக்கு அருளை ஆக்கும். தரும் அருள்னா தரத்தக்க அருள், தரத்தக்க அருளை ஆக்கும். அப்ப அகலர் என்பதில் குவுறுப்பு விரித்துக் கொள்ள வேண்டும். அகலர்க்கு, அந்த அகலர்க்கு என்பதில் ரெண்டு பேரும் அடங்குவார்கள். யாரு? விஞ்ஞான அகலர், பிரளயாகலர், ரெண்டு பேரும் அடங்குவார்கள். விஞ்ஞான அகலர், பிரளயாகலர் ஆகிய அகலர்க்கு தரும் அருளை, தரத்தக்க அருளை ஆக்கும், நிராதாரமாகவே கொடுக்கும். வினை நீக்கும் சகலர்க்கு, இனி மூன்றாமவராகிய சகல ஆன்மாக்கள் இருக்கின்றாலே, அந்த சகலர்க்கு வந்து அருளும் தான், குருவை ஆதாரமாக கொண்டு வந்து அருளும் தான் அந்த சிவபெருமான் என்று வாறு கூறுகின்ற. சகலரை சொல்லும்போது வினை நீக்கும் சகலர்னு சொன்னார். ஏன் வினை நீக்கும் சகலர்னு சொன்னார் என்பதற்கு ஆதீன வித்வான் திருவேறு முதலியார் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார். அதாவது வினை நீக்கும் சகலர் என்றால் தத்துவ சோதனையால் சஞ்சித வினையை நீக்கி உணர்த்துவதற்குரிய சகலர். தத்துவ அதாவது அத்துவ சோதனை என்று இருக்க வேண்டும். சிவபெருமான் குருவாக வந்து எழுந்தருள் இருந்து தீக்கை செய்து, தீக்கை செய்துதான் ஞானத்தை உணர்த்துகின்றான். அந்த சீடனும் அந்த ஞானத்தை உணர்ந்து வீடு பேர் அடைகின்றான். அப்ப ஞானத்தை உணர்த்துவதற்கு வாயிலாக தீக்கை செய்கின்றார். முதல்ல தீக்கை செய்யாம ஞானத்தை உணர்த்துவதில்லை. ஞானமே வீடு பேர் தரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சிவஞான சுவாமி சொன்னதுதான், சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரியா சொன்னதுதான். ஆனா அந்த ஞானம் எப்போது உண்டாகும்? தீக்கையா பெற்றால்தான் உண்டாகும். அது தெளிவா சொல்லிட்டேன். முத்தி பெற வேண்டிய ஆன்மாக்களுக்கே ஒரு தீக்கையை செய்துட்டு தான் ஞானத்தை உணர்த்துறோம். அங்கேயே தீக்கை இருக்கின்றது. அது ஞான தீக்கைன்னு சொல்லப்படும். அந்த ஞான தீக்கை செய்யும்பொழுதுதான் அதுல முக்கியமானது என்னன்னா, அத்வ சோதனைன்னு ஒரு கிரியை செய்யறார். அது வந்து இதுகாரும் அநேக கோடி பிறவிகளிலே அந்த சீடனானவன் ஈட்டி வந்த வினைகள் எல்லாம் அவனுடைய புத்தி தத்துவத்திலே சஞ்சிதமாக கிடக்கின்றது. அந்த பழ வினையை, அந்த பண்டை வினையை தன்னுடைய கிரியாசக்தியினாலே அந்த பண்டை வினைகளை எல்லாம் மேற்கொண்டு பிறவி தராத வகையிலே அந்த வினைகளை எல்லாம் ஒடுக்கி விடுகின்றான். அதை மேற்கொண்டு முளைக்காதபடி விதையினை வந்து நெருப்பில் சுட்டு அந்த விதைகள் எல்லாம் மேற்கொண்டு முளைக்காதபடி செய்துவிடுவது போல, பண்டை வினைகளாகிய சஞ்சிதத்தை எல்லாம் இந்த அத்வசுத்தி ஆகிய தீஷாகதியினை செய்வதன் மூலம் ஒழித்தொழுகின்றான். அல்லது பண்டை வினைகள் ஒழிவதற்கு வழியே கிடையாது. தீக்க இல்லாத வரைக்கும் பண்டை வினைகள் அப்படி இருந்துகிட்டே இருக்கும், அது பிறவி தந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு செய்து வினையை, பண்டை வினையாகிய சஞ்சிதத்தை முளைக்காதவனும் செய்துவிட்டு தான் அப்புறம்தான் ஞானத்தை உணர்த்துறார். ஆகவே அத்துவ சோதனை என்பது, அத்துவ சுத்தி என்பது சகல ஆன்மாக்களுக்கு செய்ய மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்றாகும். சகல ஆன்மாக்களுக்கு உரியது. அதனாலதான் வினை நீக்கும் சகலர்னா, வினை நீக்குதற்கு உரிய, வினை நீக்கம் பெறுவதற்கு உரிய என்று பொருள் கொள்ள வேண்டும். வினை நீக்கும் சகலர்க்குன்னா சகலர்கள் வந்து வினையை நீக்கல, சகல ஆன்மாக்கள் வினை நீக்கம் பெறுவதற்கு உரியவர்கள் என்று அவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். அத்வ சோதனையின் மூலமாக அல்லது அத்வ சுத்தியின் மூலமாக சஞ்சித வினைகளிலிருந்து நீக்கம் பெறுவதற்குரிய அந்த சகலருக்கு, அந்த அத்வ சோதனையை செய்வதற்கு அவன் குருவாக எழுந்தொருளி வருகின்றான். குருவாக எழுந்தொருளி வந்தால்தான் செய்யும். இவ்வாறு அருமையாக சொன்னார் நம்முடைய ஆதிநித்துவான் அவர்கள். அடுத்த குரட்பாவிலே அவ்வாறு சிவபெருமான் குருவாக எழுந்தொருளி வராவிட்டால் யார்தான் ஞானத்தை அறிவார்கள் என்று கேட்கின்றார். கேள்விதான் அடுத்த குரட்பா. ஆறறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவான் வாராதபின். பேரறிவான் என்று நீண்டிருக்கின்றது. இது நீட்டும் வழி நீட்டல், என்ன முதலடியில ஆறு அறிவார் அப்படின்னு வந்ததுனால இங்கேயும் பேர் அறிவான் அப்படின்னு ஓசை உருட்டு நீண்டு வந்தது. பொருள் கொள்ளும் போது பேர் அறிவான் என்பதை பேர் அறிவன் என்றுதான் பொருள் கொள்ளவன். பேர் அறிவை உடையவன் வாராதபின் அவன் வரவில்லை என்றால், பேரறிவுடைய சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வரவில்லை என்றால் ஆறறிவார் யார் ஞானத்தை உணர முடியும் என்று கேட்கின்றார். எப்படிப்பட்ட பேரறிவன்? எல்லாம் அகன்ற நெறியருளும். எல்லாம் அகன்ற நெறி என்றால் ஆறு அத்துவாக்களும் அகன்ற பிறகு ஒரு நெறி தோன்றுகின்றது. அந்த நெறியினை அருளக்கூடியவன் சிவபெருமான். அவன் குருவாக வந்து அருளவில்லை என்றால் யார் அறிவான் ஞானத்தை? யார் அறிவார்? ஆறு அத்துவாக்களும் அகன்றுட்டுனா எல்லாம் அகன்றதுன்னு அர்த்தம். அதனால அகலதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எல்லா பொருள்களும் மாயையிலிருந்து தோன்றிய எல்லா பொருள்களுமே மாயா காரியங்கள்னு சொல்லப்படும். அந்த மாயா காரியங்கள் எல்லாமே ஆறு அத்துவாக்களுக்குள்ள அடங்கிவிடும். ஆறு அத்துவாக்கள் தான். அதாவது ஆறு அத்துவாக்கள் எவை என்றால் மூன்று மூன்றாக சொல்வார்கள். அதாவது மந்திரம், பதம், வண்ணம், இவை மூன்றும் மூன்று அத்துவாக்கள். அப்புறம் புவனம், தத்துவம், கலை, இவை அடுத்த மூன்று அத்துவாக்கள். ஏன் மூன்று மூன்றாக சொன்னேன் என்றால், முதல்ல சொன்னது சொல் உலகம், அடுத்தால சொன்னது பொருள் உலகம். மந்திரம், பதம், வண்ணம் என்பவை இருக்கின்றனவே, அதை வண்ணம், பதம், மந்திரம்னு அப்படி வரிசையா வச்சுக்கணும். மந்திரம், பதம், வண்ணம் தான் சொல்றாங்க. வண்ணம், பதம், மந்திரம் என்று வைத்துக் கொண்டால் வண்ணம் இரண்டு சுழி. அந்த வண்ணம் என்பது அக்ஷரங்களை குறிக்கும், எழுத்துக்களை குறிக்கும். எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் உருவாகின்றன. அந்த சொற்களை தான் பதம் என்று குறிப்பிட்டார். ஆகவே வண்ணம் எழுத்துக்களை குறிக்கும், பதம் அந்த எழுத்துக்களாலான சொற்களை குறிக்கும். பதம் மந்திரம் என்பது அந்த சொற்கள் சேர்ந்து உருவாகின்ற வாக்கியங்கள். அதிலே பிரதானமான வாக்கியங்கள் வேத மந்திர வாக்கியங்கள், எனவே மந்திரம்னு சொன்னார். ஆக மந்திரம், பதம், வண்ணம் இந்த மூன்றும் அத்துவாக்கள். இவை எல்லாமே சொல்மயமானவை, எழுத்து, சொல், வாக்கியம். ஆகவே இதை சொல் உலகம். அப்புறம் புவனம், தத்துவம், கலை, இவையெல்லாம் பொருள். புவனம் என்பது உலகம், உலகம் ஒரு பொருள். அந்த புவனங்கள் 224 சொல்லப்படுகின்றன சிவாகமங்களிலே. மெய்கண்ட சாத்திரங்கள் எண்ணிக்கையை தான் சொல்கின்றன, 224 புவனங்கள். எவை எவைன்னு பெயரோட முழு விவரத்தோடு தெரிஞ்சுக்கணும்னா ஆகமங்களுக்குள்ள தான் நம்ம போகணும். 224 புவனங்கள் சிவஞான சித்தியாரும் சிவபிரகாசமும் சொல்கின்றன. 224 புவனங்கள், புவனங்கள்னா உலகங்கள் தான். இந்த புவனங்களுக்கு ஆதாரமாக இருப்பவை 36 தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவை 5 கலைகள். அவை நிவிற்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதம் என்று சொல்வார்கள். ஆக கலை 5, தத்துவம் 36, புவனங்கள் 224. இந்த கலை, தத்துவம், புவனம் இவை மூன்றும் பொருள் உலகம் என்பார். ஆக அந்த சொல்லுலகம் 3 மந்திரம், பதம், வண்ணம், பொருளுலகம் 3 புவனம், தத்துவம், கலை. இந்த மூன்று மூன்றும் 6 தான் 6 அத்துவாக்கள்னு சொல்லப்படும். இவை எங்கிருந்து தோன்றின என்றால் மாயையிலிருந்து தோன்றின. எவ்வாறு தோன்றின என்றால் சிவபெருமானுடைய அருளாலே தோன்றின. ஏன் தோன்றின என்றால் உயிர்களுக்காக தோன்றின. உயிர்களுக்காக ஏன் தோன்ற வேண்டும் என்று சொன்னால், உயிர்களை பற்றியுள்ள அனாதி மலமாகிய ஆணவ மலமறைப்பை, அந்த ஆணவ மலமறைப்பு நீங்கும் பொருட்டு உயிர்கள் படிமுறையில் தான் அறிந்து பக்குவப்பட்டு மலமறைப்பிலிருந்து நீங்க முடியும் என்ற தகுதியை உடையனவாய் இருக்குவதனாலே படிமுறையிலே உயிர்கள் புண்ணியங்களை ஈட்டி சிவபுண்ணியங்களை பெருக்கி மலமறைப்பு நின்று நீங்கும் பொருட்டு எம்பெருமானை வழிபட்டு உய்யும் பொருட்டு அந்த வழிபாட்டை செய்வதற்கு வழியாக இந்த 6 அத்துவாக்களும் எம்பெருமானாலே தரப்பட்டன. அத்துவா என்று சொல்லுக்கே வழி என்றுதான் பொருள். உயிர்கள் மலத்தினின்றும் நீங்கி சிவபெருமான் திருவடியில் கலப்பதற்கு வழியாக இருப்பவை, சிவபெருமான் திருவடியை அடைவதற்கு வழியாக இருப்பவை. எனவே வழி என்ற பொருளிலே அத்துவா என்று சொல்லப்பட்டன. இந்த 6 அத்துவாக்களையும் நாம வந்து இந்த வழியை கடந்து அதனுடைய முடிவான எல்லையை வந்து நாம் அடையணும்னா அந்த முடிவான நேரத்தில் எம்பெருமான் உருவாக எழுந்தருளி வருவார். தோன்றா துணையாக அவருடைய அருளை கொண்டு நாம் சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும். செய்ய செய்ய அந்த அத்துவாக்களை கடந்து வருகின்றோம். தேவையில்லாத வீணான பிறவிகள் எல்லாம் போய் சிக்கிக் கொள்ளாமல் நல்ல சிவபுண்ணியங்கள் செய்வதற்கேற்ற பிறவிலேயே மீண்டும் மீண்டும் பிறந்து சிவபுண்ணியங்களை பெருக்கிக் கொண்டு அந்த அத்துவாக்களை கடக்கக்கூடிய ஒரு முடிவான நிலையை அந்த கடைசி தருவாயை அடையும் பொழுது எம்பெருமான் இனிமேல் பிறவி இல்லை, ஆறு அத்துவாக்களையும் நீ கடந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே குருவாக எழுந்தருளி வந்து ஆறு அத்துவாக்கள் இருந்தும் சிவபெருமான் தான் கடக்க செய்கின்றார். அதுதான் சொன்ன. ஆகவே ஏனியிலே நாம் ஏறினால் கடைசி படியிலே வரும்போது இறைவன் மேலிருந்து தூக்கிவிடுவான்னு சொல்வார்கள். சைவ சித்தாந்தம் அப்படிதான் சொல்லல. ஏனியில முதல்ல இருந்து ஏறும்போதே சிவபெருமான் தான் துணை செய்துதான் ஏற்றி விடுறார். அப்ப நாம் அறியாம இருக்கின்றோம். ஒரு நிலையை நாம் அடையும் போதுதான், ஒரு பக்குவ நிலையை அடையும் போதுதான் எல்லாச்சும் நாம் உணர்கின்றோம். கோகலியில யாரு குருமணியா வந்தா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காமல் இருந்தவன் தான் கோகலியில வந்து குருமணியாக வந்து ஆட்கொண்டான். ஆகையினாலே தோன்றா துணையாக இருந்து நம்மை வளர்க்கின்றார். முடிவிலே அத்வாக்களை கடக்கின்ற தருவாயிலே குருவாகவே தோன்றி வருகின்றார். குருவுக்கு கொண்டு அங்கே எழுந்தருளி வருகின்றார். எல்லாம் அகன்ற நெறியினை அருளுகின்றார். ஆறு அத்வாக்களையும் கடந்த ஞான நெறியினை அருளுகின்றார். ஆறு அத்வாக்களையும் கடந்து அந்த ஆன்மா சிவோகம் பாவனையிலே ஈடுபடுகின்றது. அந்த சிவோகம் பாவனையிலே ஈடுபட்டு ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி போன்ற அந்த நெறிகளிலே சென்று அது சிவபோகம் என்ற பெரும்பயனை அடைகின்றது. ஆகையினாலே தசகாரியங்களிலே உள்ள மிகப்பெரிய அந்த நெறிமுறைகளை எல்லாம் ஆன்மா அடைய வேண்டுமென்றால் ஆறு அத்துவாக்களையும் அது கடந்து விட வேண்டும், அவற்றிலிருந்து அகன்று விட வேண்டும். அந்த நெறியினை அருள்வதற்கு பேரறிவன் வர வேண்டும். பேரறிவனாகிய சிவபெருமான் குருவாக வர வேண்டும். அப்படி வராவிட்டால் யார் தான் அறிவார் என்று கேட்டார். அதுதான் திருவாசகத்திலும் சொன்னார்கள், நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோ, தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டினேன். தானும் தன் தையலுமாக தாழ் சடையோன் வந்து என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நான் எங்கே, என்னுடைய சிந்தை எங்கே? நான் என்னுடைய சிந்தையின் துணை கொண்டு நாயகனை அறிய முடியுமா? அவனே தையல் நல்லாளோடு இங்கே எழுந்தருளாவிட்டால் என்னுடைய சிந்தையை கொண்டு நான் எப்படி அவனை அறிய முடியும்? அவனே எழுந்தருளி உணர்த்தினால்தான் அவன் அருளால் அவனை அறிய முடியும் என்று திருவாசகம் கூறுகின்றது. இன்னும் சொல்வார்கள் திருவாசகத்தில், நானார் என் உள்ளமார், ஞானங்களார் என்னை ஆரறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினடையே என்று இதே கருத்தினை அருமையாக சொல்வார். ஆரறிவார் என்று கேட்கும் போதே சொல்வார். அதான் திருவருட்பயனில் பல குரட்பாக்கள் தேவார திருவாசக சொல்லாட்சியும் அதனுடைய பொருளும் அப்படியே உள்ள அதில் உள்ளவாறே அருமையாக சொல்லப்பட்டுள்ளன. அதான் அதனுடைய சிறப்பு. அடுத்த குரட்பாவிலே குருவருளால் அன்றி மும்மலமுடைய ஆன்மாக்கள் வீடு வேறு எய்த முடியாது என்பதை மிக உறுதியாக, ஒருவருடைய அன்றி வேறு துணையில்லை என்பதை மிக உறுதியாக சொல்லி முடிக்கின்றார்கள். எனவே அருள் உருநிலை என்பதனாலே திருவருள் உருக்கொண்டு வந்திருக்கின்ற தேசிகனை பற்றியே சொல்லக்கூடிய அதிகாரம், அதுக்குன்னே உள்ள அதிகாரம் இந்த அஞ்சாவது அதிகாரம் அருள் உருநிலை. ஆகையினாலே அந்த முடிந்தது முடித்தல் என்று சொல்வார்களே அந்த வகையிலே நிலைநாட்டிருந்தார்கள். அதனை அவர்கள் சொல்லும் பாங்கு, அதான் குரட்பாவுக்குரிய நயம் இருக்கின்றதே, அந்த நயமாக கவிநயம் ததும்புகின்ற வகையிலே குரட்பாக்கள் விளங்குகின்றன. அந்த முறையிலே சொன்னார், தேசிகன் அதாவது குருமூர்த்தி அவனுடைய துணை இல்லாமலும் ஒரு ஆன்மாவுக்கு ஞானம் கிட்டும் என்று சொன்னார். அப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கின்றது, இதுகாரும் தேசிகன் எழுந்தருளி வராவிட்டால் யார்தான் ஞானத்தை அறிவார் என்று கூறிய ஆசிரியர் இதுல தேசிகன் இல்லாமலேயே ஞானம் கிட்டும் என்று சொல்கின்றார்களே என்றால் அந்த அடுத்தார் சொல்லக்கூடிய செய்தியை கவனிக்க வேண்டும். நற்கல் அனல் பானு ஒளிய படின். நற்கல் என்று சொன்னது சூரியகாந்தக்கல். சூரியகாந்தக்கல் எப்படிப்பட்ட கல் அப்படின்னு சொன்னால் அதுல சூரிய ஒளி பட்டது என்றால் அந்த கல்லானது நெருப்பை உமிழும். அதான் சூரியகாந்தக்கல். சந்திரகாந்தக்கல் என்றும் சொல்வார்கள். சந்திரகாந்தக்கல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நில ஒளி அந்த சந்திரகாந்தக்கல் மேல பட்டா அது வந்து நீரை உமிழும். சந்திரகாந்தக்கல். எனவே சூரியகாந்தக்கல் என்பது அதன் மீது சூரிய ஒளி பட்டால் அது நெருப்பை உமிழும். சித்தியாரில் அந்த பெயரே சொல்லியிருக்கின்றார். சூரியகாந்தக்கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாகோல் என்று அருமையாக சொல்லியுள்ளார். அந்த சூரியகாந்தக்கல்லிலே பானு ஒளிய, பானு என்பது சூரியனை குறிக்கும். பானு ஒளிய கதிரவன் ஒளி படாமலேயே சூரியகாந்தக்கல்லிலிருந்து நெருப்பு தோன்றும் என்றால் குருவின் துணையின்றியே ஒருவனுக்கு ஞானம் பொருந்தும் என்று கூறினார். அப்ப குருவின் துணையின்றி ஞானம் பொருந்தாது என்பதை ஆணித்தரமாக நிலைநாட்டியவாறு ஆயிற்று. ஏனென்றால் ஓமையிலே சொல்லியிருக்கின்ற என்ன நடந்தால் இது நடக்கும் அப்படின்னா, சூரிய ஒளி படாமலேயே சூரியகாந்தக்கள் நெருப்பை உமிழுமென்றால் தேசிகன் அருள் இல்லாமலேயே ஒருவனுக்கு ஞானம் கிட்டிவிடும் என்று கூறினார். ஞானம் இவனுடைய, இவன் என்றது இந்த அதிகாரத்தில் சொல்லக்கூடிய குரு, ஞான குரு தேசிகன். தேசிகனின் துணையின்றியே ஞானம் நன்னியிடும், ஞானம் பொருந்திடும். எப்போ அப்படின்னா, நற்கல் சூரியகாந்தக்கல் பானு ஒளிய, அதாவது சூரியனின் துணையின்றியே அனல் படின் நெருப்பை தோற்றுவிக்குமாயின் என்று சொன்னார். ஆகவே பானுவின் துணையின்றி, அதாவது கதிரவனின் துணையின்றி சூரியகாந்தக்கள் நெருப்பை உமிழாது, அதுபோல குருமூர்த்தியின் துணையின்றி ஆன்மா ஞானத்தை அடையாது என்று உணர்த்தப்பட்டது. இப்படி எதிர்மறையிலே உணர்த்துவது இலக்கிய நயம். உபநிடதங்களிலே கூட, வேத உபநிடதங்களிலே கூட, சுவேதாச்சுவதர உபநிடதம் என்று ஒரு உபநிடதம் யசுர்வேதத்திலே உள்ளது. இந்த சுவேதாச்சுவர உபநிடத்திலே என்ன கருத்து சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், சிவ வழிபாடு இன்றியே ஒரு ஆன்மா முத்தி அடையும் என்று இந்த மாதிரியே சொல்லி சொல்லி, எப்போ அப்படின்னா குளிரிலே நடுங்குகின்ற ஒருவன் தகுந்த போர்வையை துணை கொள்ளாமல் ஆகாயத்தையே அவன் வந்து உரித்து போர்வையாக போர்த்துக் கொண்டு தன்னை அந்த குளிர் துன்பத்திலிருந்து காத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு ஆன்மாவினாலே சிவபெருமானுடைய அருளை பெறாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி முத்தி பெற முடியும் என்று சொன்னது. ஆகவே இதன் மூலம் ஆகாயத்தை ஒருவன் உரித்து போர்வையாக போர்த்துக் கொண்டு குளிரிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள முடியாது. ஆகாயத்தை எப்படி உரிக்கிறது, எப்படி அதை போர்வையாக போர்ப்பது, அதுபோலத்தான் சிவ வழிபாடு இன்றி ஒருவனால் முத்தி அடைய முடியாது. இது உபனிடம் சொன்னது. இடத்துல சிவசப்தத்துக்கு பதிலாக சிவன் என்ற, அந்த சிவ என்ற பெயருக்கு பதிலாக தேவன் சொல்லி திருத்தியிருக்கின்றார்கள் பிற்காலத்தில். அவையெல்லாம் வந்து மிக தவறானவை. ஏனென்றால் நமக்கு சான்றுகள் உள்ளன. கந்த புராணத்திலே இதே கருத்தை கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் கூறுகின்றார்கள். காஞ்சி புராணத்திலே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆகையினாலே அங்கு வந்து சிவன் என்ற சொல்லாட்சி தான் வருகின்றது. அது அன்விகுதி என்பது தமிழ்ல தான் வரும், அங்கு சிவ அப்படின்னு வரும். அதனை அறியாதவர்கள் அது மங்கள மொழி என்று புறச்சமயத்தார் நெறி நின்று பேசி வருகின்றார்கள். கிருஷ்ண என்றுதான் வரும். அன்விகுதி பெறுவது தமிழ், தமிழ் வழக்கு வரும்போது கிருஷ்ணன் என்று வரும். ஆகையினாலே அங்கே அருமையாக சொல்லியுள்ளார்கள், மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின், மனிதன் ஒருவன் விசும்பை, விசும்பு என்பது ஆகாயம், ஆகாயத்தை தோல் போல சுருட்டிக் கொள்வதற்கு அவனால் முடியும் என்றால் அவனால் சிவ வழிபாடின்றே முத்தி பெற முடியும் என்று சொல்லியிருக்கின்றான். மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின், ஈனமில் சிவனை காணாது இடும்பதீர் வீடு மெய்தும், குற்றமற்ற சிவனை உணராமலேயே அது துன்பமற்ற வீடு வீடு வேறே அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கின்றான். ஆக இவ்வாறு இந்த அருள் உருநிலையிலே சிவபெருமான் அறிவுக்கறிவாக தோன்றா துணையாக இருந்த அந்த பெருமானே குருமூர்த்தியாக எழுந்தொருளி வந்து ஞானதீக்கை செய்து ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்துகின்றார் என்ற செய்தியானது அருமையாக கூறப்பட்டது. அடுத்த அதிகாரத்திலே என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இப்படி சிவபெருமான் குருவாக எழுந்தருளி ஞானதீக்கை செய்து ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்தும் பொழுது அந்த சீடனுடைய ஆன்மா எவ்வாறு சிவஞானத்தை அறிகின்றது, எவ்வாறு சிவத்தை அறிகின்றது, பிற பொருள்களையும் எவ்வாறு அறிகின்றது, எந்த முறையிலே நின்று அந்த சீடன் சிவஞான தேசிகன் உணர்த்துகின்ற அந்த உபதேசத்தை அறிய வேண்டும், அந்த அறியக்கூடிய வழிமுறையினை சொல்லக்கூடிய அதிகாரம். ஆகவே அறியும் நெறி என்றே அந்த அதிகாரத்திற்கு பெயர் வைத்துள்ளார். அறியும் நெறி, சிவபெருமான் ஞான குருவாக எழுந்தருளி வந்து ஞானத்தை உணர்த்தும் பொழுது அந்த சீடன் எவ்வாறு அந்த ஞானோபதேசத்தை உணர வேண்டும், எவ்வாறு அந்த சீடன் அறிய வேண்டும், அந்த அறியும் முறை என்ன, அறியும் வழி என்ன என்று சொல்வதுதான் அறியும் நெறி என்ற இந்த அதிகாரமாகும். அகுதாவது உண்மை பொருளை உணரும் முறைமை என்று எழுதினார் உரையாசிரியர் நிரம்பழகி தேசிகன். அதிலே முதல் குரட்பாவிலே அருமையான ஒரு கருத்தை சொல்கின்றார். நான்காவது அதிகாரத்திலே அருள் அதுநிலை, அருள் அதுநிலை என்ற அதிகாரத்திலே திருவருளுடைய பெருமையை எல்லாம் சொன்னார், அதனுடைய இன்றியமையாத சிறப்பினை எல்லாம் சொன்னார். அப்போ அந்த திருவருள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்தது. அது நமக்கு குருவன் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த திருவருள் குருவாக உருக்கொண்டு வரும் என்று அருள் உருநிலை கூறினார். இப்போ நம்மிடம் இருக்கின்ற எழுகின்ற கேள்வி என்னவென்றால், சிவபெருமானுடைய அருளானது குருவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்கள். அதை வந்து பலகாலம் பல வழிகளிலும் கூறி நிலைநாட்டினீர்கள். சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்தால்தான் நமக்கெல்லாம் உய்வு என்பதை நன்கு உணர வைத்தீர்கள். சரி, அப்ப எப்போது நமக்கு சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருவார் என்ற கேள்வி நம்மிடம் எழுகின்றது. பக்குவம் வரும்போது எழுந்தருளி வருவார். பக்குவம் என்பது எப்படி பக்குவம் வந்தது என்றால் என்ன, என்ன நடந்தால் பக்குவம் வந்ததுன்னு அர்த்தம் என்றெல்லாம் நம்மிடம் கேள்விகள் எழுகின்றன. அதற்கு விடை கூறும் வகையிலே முதல் குரட்பாவிலேயே அதற்கு விடை கூறிவிடும் வகையிலே சிறப்பாக அமைத்துள்ளார். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல் என்பது அந்த முதலாவது குரட்பா. இந்த அதிகாரத்திலே ஆறாவது அதிகாரத்திலே முதல் குரட்பா, 51வது குரட்பா. நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல். நீடும் இருவினைகள், நீடும் இருவினைகள் சொல்லும்போது நாம் இருவினைகள் நல்வினை தீவினை என்று இரண்டு வினைகளை செய்கின்றோம். நல்வினையை புண்ணியம்னு சொல்கின்றோம், தீவினையை பாவம்னு சொல்கின்றோம். ஏன் அப்படின்னா, நல்வினை தீவினை இரண்டுமே செய்து முடிக்கப்பட்டவரோ அவ்வளவுதான் போயிட்டது அப்படின்னு அவன் நினைக்கிறான். நல்வினையை போயிட்டு நினைக்கிறது இல்லை. நல்வினை செய்யும்போது இந்த நல்வினை எப்படியாவது இறைவன் வந்து இதை குறித்து வைத்து நமக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும். தீவினை செய்யும்போது சரி செஞ்சு முடிச்சாச்சு, ஒருத்தருக்கும் தெரியாத முடிச்சாச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நல்வினை ஆனாலும் சரி தீவினை ஆனாலும் சரி இரண்டு வினைகளுமே செய்து முடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவை ஆற்றல் மயமாக, வினையும் செஞ்சு முடிச்சாச்சு ஆனா அந்த வினைகள் என்னன்னா ஆற்றல் மயமாக விளங்கும், சக்தி ரூபமாக எங்க போய் கிடக்கும் அப்படின்னு சொன்னால், அது ஆன்மாவினுடைய, எந்த ஆன்மா அந்த நல்வினை தீவினைகளை செய்ததோ அந்த ஆன்மாவினுடைய புத்தி தத்துவத்திலே சக்திமய ரூபமாக கிடக்கும். அப்படி நல்வினை வந்து புத்தி தத்துவத்தில் கிடக்கும் பொழுது, சக்தி ரூபமாக கிடக்கும் பொழுது, ஆற்றல்மயமாக கிடக்கும் பொழுது அந்த நல்வினை தான் புண்ணியம்னு சொல்லுவோம். அதான் நல்வினை செய்தவன புண்ணியத்தை சம்பாதிக்கின்றான்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த நல்வினை அழிந்து போவதில்லை, அது வந்து ஆற்றல் மயமாக அவனுடைய புத்தி தத்துவத்திலே கிடக்கும். இந்த பிறவியே நீங்கினாலும் சரி, மரணம் வந்த பிறகும் சரி, புத்தி தத்துவம் நீங்க போறதில்லை. தூள உடம்பு தானே அழிகின்றது மரணத்தில் வந்து, தூள உடம்பை விட்டு தானே பிரிகின்றான். சூக்ம உடம்புல அளவா புத்தி தத்துவம் இருக்கின்றது. சூக்க உடம்புல புத்தி தத்துவம், மனம், அகங்காரம் இதெல்லாம் அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணங்கள் எல்லாம் வந்து இந்த தன்மாத்திரைகள் அஞ்சு சொல்லுவார்கள். மற்றபடி கலையாதி தத்துவங்கள் இவையெல்லாம் சூக்ம உடம்பு. சூக்ம உடம்பு வந்து பிறவிதோறும் மாறிக்கொண்டிருக்கார். ஒரு பிறவியில முதல்ல கொடுத்தால் அப்புறம் முத்தி அடையும் போது சுவாமி வருகின்றாரே, குருவாக வருகின்றாரே, குருவாக வந்து அவர் தத்துவ சுத்தி நிகழ்த்துவார். அப்பந்தான் அந்த சூப்பு உடம்பை விட்டு உயிர் நீங்கும். சூப்பு உடம்பு தத்துவங்களால் மட்டும் ஆனது, தூள உடம்பு மாதிரி எழுவகை தாதுக்களால, தோல் ரத்தம் சதை இந்த மாதிரி எழுவகை தாதுக்களால் ஆனது, ஆனா ஆனது அல்ல அந்த சூப்பு உடம்பு, அது தத்துவங்களாலே ஆனது. அது அந்த ஞான நெறியில தத்துவ சுத்தி நிகழ்த்தும் பொழுதுதான் சூப்பு உடம்பை விட்டு ஆன்மா நீங்கும். சூப்பு உடம்பு விட்டு ஆன்மா நீங்குதுன்னா அப்புறம் அதுக்கு பிறவி கிடையாது, முத்தி தான். ஆகையினாலே சூக்கம் உடம்பு வந்து பிறவிதோறும் தொடர்ந்து வரும். அதனால அந்த சூக்க உடம்புல இருக்கிற புத்தி தத்துவத்தில இந்த நல்வினை தீவினைகள் எல்லாம் ஆற்றல் மயமாக கிடக்கும் பொழுது நல்வினை புண்ணியம் என்ற பெயரிலும், பாவம் அந்த தீவினையானது பாவம் என்ற பெயரிலும் புண்ணிய பாவமாக கிடக்கும். அப்பதான் சஞ்சிதம்னு நல்வினை தீவினைன்னு செய்யப்படும் பொழுது ஆகாமியம்னு அழைப்பார்கள். அவை புத்தி தத்துவத்திலே சக்தி ரூபமாக கிடக்கும் பொழுது சஞ்சிதம்னு சொல்லப்படும். அப்ப உரிய காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த பிறவிலையோ அல்லது அடுத்த வருகின்ற ஏதாவது ஒரு பிறவிலையோ உரிய காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த புத்தி தத்துவத்தில் உள்ள புண்ணிய பாவங்கள் இன்பமாகவும் துன்பமாகவும் முறையே வெளிப்படும். அதான் பிராரத்தம். இந்த காலத்திலே ஏதோ ஒரு வினை செய்த அது புத்தியில கடந்து இப்போ அதனுடைய பலனை தருகின்றது. நாமளே வந்து நம்முடைய சக்திக்கெல்லாம் மீறி நமக்கு அனுபவம் வந்து சேரும்போது நாமளே ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். ஆகையினாலே இப்படி பிறவிதோர் சரி பிரார்த்தமா வருது, இன்பசம்பவம் வருது, நாம என்ன செய்யறோம்? உடனே நமக்கு வந்து பக்குவம் வந்து உணர்வுதமா இல்ல. அந்த இன்பம் வரும்பொழுது நம்முடைய இந்த பிறவியில நாம செஞ்ச முயற்சியால தான் வந்தது ஒழிய இது வந்து இந்த உண்மையினாலே இறைவன் அருளாலே வந்தது நினைக்கிறது கிடையாது. அப்போ அந்த இன்பத்து மேல விருப்பம் கொள்ளுதும், அதை எந்த வழியிலேயாவது மேலும் மேலும் பெருக்க வேண்டும் நினைக்கின்றோம். அந்த இன்பம் இன்னும் வர வேண்டும் வர வேண்டும் ஆசையை வளர்க்கின்றோம். துன்பம் வரும்பொழுது அதற்கு வேறு யாரையாவது நாம வந்து பொறுப்பாக்கி வெறுப்பு கொள்கின்றோம். அந்த விருப்பு வெறுப்பு ஆகாமியமாகின்றது, அது சஞ்சிதமாக புத்தியிலே சேர்கின்றது, அது அதுக்குரிய காலம் வரும்போது இன்ப துன்பமாக வெளிப்படுகின்றது. எனவே வினையை செய்கின்றோம், வினைப்பலனை அனுபவிக்கின்றோம், அனுபவிச்சு அதோட வினையை தொலைக்கின்றோமான இல்லை. அந்த வினைப்பயனை அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்திலே விருப்பு வெறுப்பு கொள்வதனாலே மேலும் அது வினையாக பெருகுகின்றது. இப்படி நீண்டு கொண்டே வருகின்றது, சங்கிலி தொடராக வருகின்றது வினைகள். அதனாலதான் நீடும் இருவினைகள்னு குறித்தார். நீடும் இருவினைகள் நேராக எப்படிப்பட்ட காலம் வரணும், இந்த இருவினைகள் வந்து விருப்பு வெறுப்புன்னு வராம நேராக வேண்டும், அதாவது ஒத்து விளங்க வேண்டும். அப்படி இருவினைகளும் ஒத்து விளங்குதல்தான் இருவினை ஒப்புன்னு சொல்லுவார். பக்குவம் ஆன்மாவுக்கு பக்குவம் வருகின்றதுன்னு சித்தாந்தத்தில் சொல்லணும்னா எதை வைத்து அந்த பக்குவத்தை முடிவு செய்வது? அவன் இன்ப துன்பங்களை சமமாக கருதக்கூடிய ஒரு கருத்து அந்த ஆன்மாவுக்கு வந்துவிட்டது என்றால் அந்த அதுதான் பக்குவம் ஆன்மா. அதுதான் ஞானாசிரியனிடத்திலே உபதேசம் பெறுவதற்கு உரிய ஆன்மா. இவர்கள்லாம் போய் ஞானாசிரியிட்டு போனா அவர்களும் ஞானாசிரியர் எல்லாருக்கும் அருள் வழங்குவார்கள். அவர்களுக்கு வந்து பேதம் கிடையாது, எல்லாருக்கும் அருள் வழங்குவார்கள். ஆனால் அந்த அருளை அவரவருடைய நிலைக்கு தகுந்தவர்கள்தான் கொள்ள முடியும். அதுக்கு மேல கொள்பவரால் கொள்ள முடியாது. ஞானாசிரியிட்ட போய் சாதாரண ஆன்மா என்ன கேட்பான், அவனுடைய பிரச்சனைகளை சொல்லி அந்த உலக தேவைகள் இன்னும் உலக இன்பங்கள் பெறணும் வைக்கணும், எனக்கு இன்னும் நல்லா வாணிகத்திலே நான் இன்னும் வியாபாரத்தை முன்னேற்றம் அடையணும், இன்னும் பொருள் செய்வ வேணும், அதுக்கும் அருள் செய்வார்கள். ஞானாசிரியர் ஞானத்தையே